ஓம் சாந்தி. முரளி தேதி 7/7/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாபா நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். நாம் அவர் முன்பு அமர்ந்திருக்கின்றோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: கர்மங்களின் ஆழமான நிலையை அறிந்தவர்கள் என்ன முயற்சி அவசியம் செய்வார்கள்? பதில்: நினைவில் இருப்பதற்கான முயற்சி. ஏனென்றால் நினைவின் மூலம்தான் பழைய கணக்கு வழக்கு முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை ஆத்மா பழைய கணக்கு வழக்கு கர்ம சுமையை முடிக்கவில்லை என்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். மேலும் பதவியும் கீழானதாக ஆகிவிடும். மறுபிறவியும் அப்படிப்பட்டதாகவே இருக்கும் என அவர்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. பாப்தாதா நேரில் வந்துள்ளார் என்பதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எல்லையற்ற குஷியின் அளவு அதிகரிக்கிறது. மேலும் 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்துள்ளார் என்பதையும் குழந்தைகள் அறிவார்கள். என்ன செய்வதற்காக குழந்தைகளுக்கு இந்த போதை ஏறி இருக்கிறது? சொர்க்கத்தின் தலைவனாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார், நம்மை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என அனைத்து குழந்தைகளும் அறிவார்கள். நம்மை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான யுக்திகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யுக்தி மிகவும் எளிதானதே. முற்றிலும் எளிதான நினைவை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். அஞ்ஞான காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் நம்முடைய வாரிசு பிறந்துள்ளது என நினைக்கின்றனர். இந்த நேரத்தில் தந்தை வந்து குழந்தைகளாகிய நம்மை தத்தெடுக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகள்தான். ஆனால் நமக்கு சொல்வதற்காகவும் நாம் அவரிடமிருந்து கேட்பதற்காகவும் பாபா தன்னுடையவராக எப்படி ஆக்குவார்? சிவபாபா இந்த பிரம்மாவின் உடல் மூலம் சொல்கிறார், நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன், உங்களை சொர்க்கத்தின் தலைவனாக ஆக்குகிறேன். தூய்மையற்ற உங்களின் ஆத்மா மட்டும் முக்திக்கோ அல்லது ஜீவன் முக்தி தாமத்திற்கோ செல்ல முடியாது. நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். அனைவரும் தந்தையின் ஆஸ்தியை எடுக்க வேண்டும். அளவற்ற குழந்தைகள் உள்ளனர், அதிகரித்தபடியே இருக்கின்றனர், தத்தெடுத்தபடி இருக்கிறார். ஓ ஆத்மாக்களே, இப்பொழுது நீங்கள் என்னுடைய குழந்தைகள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு பாபா கிடைத்திருக்கிறார், அவரை அரைக்கல்பம் நினைவு செய்தோம். இதனை ஒருபோதும் மறக்காதீர்கள். அரைக்கல்ப காலம் ஆத்மா இந்த உடல் மூலம் நினைவு செய்து வந்தது, ஓ பதீத பாவனா, ஓ துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுப்பவரே என்றெல்லாம். ஏனென்றால் ராவண ராஜ்யம் இருக்கிறதல்லவா, நாங்கள் மிகவும் சுகம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு கோடிகள் உள்ளன, இவ்வளவு தொழிற்சாலைகள் உள்ளன, அலுவலகம் போன்றவை உள்ளன என யார் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, இவை அனைத்தும் குறுகிய காலத்திற்கானதாகும். இறுதியில் மிகவும் ஐயோ ஐயோ என அலறத் தொடங்கி விடுவார்கள். துன்பத்தின் மலைகள் விழும். இவ்வளவு செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஒரு வினாடியில் ஆஸ்தி கிடைக்கும். உங்களுக்கு வினாடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என சொல்கிறார். இந்த பழைய உலகம் அழிந்துவிடும். சண்டைகள் மூளும். இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படும். சுத்தப்படுத்த வேண்டியுள்ளது அல்லவா. உங்களுடைய ஆத்மாவும் கூட இப்பொழுது தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது. பாப்தாதா இருவரும் குழந்தைகள் எவ்வளவு உழைக்கின்றனர் என புரிந்து கொள்ள முடியும். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்காக முற்றிலும் மிகச்சிறிய முயற்சியை தான் கொடுக்கின்றனர். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த ஆன்மீக தந்தை உடலற்றவர். ஆத்மாக்களாகிய நாம் அவரை அழைக்கின்றோம் அல்லவா. தூய்மை இழந்துள்ள உங்களுடைய ஆத்மா எப்படி தூய்மையாகும் என தந்தை கேட்கிறார். பதீத பாவனர் ஒரு தந்தை அல்லவா. நீராலான நதி தூய்மைப்படுத்தக்கூடியது என்றால் உடனே சென்று வர ஒரு முழுக்கு போட்டு விட வேண்டும் என்று நினைக்கின்றனர். பலர் கங்கா ஸ்நானம் செய்கின்றனர் என்றாலும் கூட ஏன் தூய்மை இல்லாதவர்களாக இருக்கின்றனர்? இரவும் பகலும் இதையே பாடிக்கொண்டிருக்கின்றனர். பதீத பாவன சீதாராம். அதாவது பக்தர்கள் அல்லது சீதைகள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ராமன் பரம்பிதா பரமாத்மா ஆவார். பதீத பாவனன் கணவனுக்கெல்லாம் கணவன் அவரே ஆவார். அவர் வரும்போது வந்து தூய்மையாக ஆக்குவார். எனவே என்னுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்க வேண்டும், வேறு யாருடைய வழியிலும் நடக்காதீர்கள் என இப்பொழுது பாபா சொல்கிறார். பக்தியின் மூலம் பகவான் கிடைப்பார் என அவர்கள் சொல்கின்றனர். பக்தியின் மூலம் பகவான் கிடைப்பார் என்றால் பக்தர்களை காப்பாற்ற பகவான் வருவார் என ஏன் சொல்கின்றனர்? பக்தர்களுக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது? அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு துர்கதியை அடைந்து விட்டீர்கள் என தந்தை சொல்கிறார். இது கொடுமையான நரகமாகும். அனைவரும் துன்பம் மிக்கவர்களாக நோயாளிகளாக உள்ளனர். ஒவ்வொரு வீட்டிலும் பாருங்கள் என்னென்ன நடக்கிறது என்று. துன்பமே துன்பம்தான். ஆகையால் பாபா எங்கள் துன்பத்தை நீக்குங்கள், சுகத்தை கொடுங்கள் என அழைக்கின்றனர். பாரதத்தில்தான் எப்போதும் சுகம் நிறைந்திருந்தது, இப்பொழுது துன்பம் உள்ளது. இது பாரதத்தின் விஷயமாகும். மற்ற கண்டங்களே தனிப்பட்டவை, அவை பின்னால் வருகின்றன. சிலர் 60 பிறவிகள், சிலர் அதைவிடவும் குறைந்த பிறவிகளும் எடுக்கின்றனர். தேவர் தர்மத்தினர் 84 பிறவிகள் எடுக்கின்றனர். எனவே இந்த கணக்கின்படி அரை கல்பத்திற்கு பின் வரக்கூடியவர்கள் 84 பிறவிகள் எடுப்பதில்லை, பாதியளவு பிறவிகள் எடுக்கின்றனர். அனைவரும் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றனர் என்பதல்ல, மனிதர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலம் அழிவற்ற ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ரத்தினங்கள் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்தவையாகும். தந்தை மிகவும் எளிதாக புரிய வைக்கிறார். தந்தை சொல்கிறார், ஓ பதீத பாவனா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைத்து வந்தீர்கள். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். நாம் தூய்மை அடைந்தோம் என்றால் சொர்க்கத்தின் எஜமானராவோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சிவபாபா நம்மை கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக, கல் போன்றவர்களை தங்கம் போல ஆக்குவதற்காக வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தின் சிலைகள் அனைத்தும் கல்லால் ஆக்கப்படுகின்றன, கற்களுடன் மண்டையை உடைத்துக் கொள்கின்றனர். தந்தை சொல்கிறார், நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் லாபம் எதுவும் இல்லை. முன்னர் நீங்கள் உங்களை பலி கொடுத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றாலும் என்ன லாபம் இருந்தது? மீறி போனால் தேவிகளின் காட்சி கிடைக்கும், பிறகு எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருந்து விடுகிறீர்கள். பதித்த பாவனர் தந்தை சங்கமயுகத்தில் ஒருமுறை வருகிறார். சத்தியுகத்தில் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் இருப்பதே இல்லை. கழுத்தை வெட்டி கொள்ளுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என தந்தை சொல்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் பலவிதமாக என்னென்ன செய்கின்றனர்? முன்பு தேவிகளுக்கு முன்பாக மனிதர்களை பலி கொடுத்து கொண்டிருந்தனர். நீங்கள் நடத்தை திருந்தியவர்களாக, தகுதியானவர்களாக மாறியிருந்த பொழுது தேவதைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது எவ்வளவு கல்புத்தியாக இருக்கிறீர்கள்! உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன். எவ்வளவு தங்கம் வைர வைடூரியத்தாலான மாளிகைகள் இருந்தன, அளவற்ற செல்வங்கள் இருந்தன. அதனை என்ன செய்தீர்கள்? இப்பொழுது நீங்கள் எவ்வளவு துன்பமிக்கவர்களாக ஆகியுள்ளீர்கள்! நீங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் ரஜோ தமோவில் மட்டும் வந்துள்ளீர்கள். நீங்கள் தேவதா தர்மத்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு தம்மை இந்துக்கள் என ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள்? மற்ற அனைத்து மதத்தினரும் தத்தமது மதத்தையே ஏற்றுக்கொள்கின்றனர். தர்மம் ஒன்றுதான் இருக்கும் அல்லவா? முஸ்லிம்களின் முஸ்லிம் தர்மமும் கிறிஸ்தவர்களின் கிறிஸ்து தர்மமும் நடந்து வருகிறது. உங்களுக்கு என்ன ஆனது? நீங்கள் மிகவும் சுகமிக்கவர்களாக, தூய்மையானவர்களாக, முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது எவ்வளவு விகாரியாக ஆகிவிட்டுள்ளீர்கள்! நாம் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருந்தோம், பிறகு முழுமையான விகாரிகளாக எப்படி ஆனோம் என யாருக்கும் தெரியாது. 84 பிறவிகள் எடுத்து சத்தோவில் இருந்து தமோ ஆனீர்கள். இப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக தூய்மை அற்றவர்களாக இருக்கின்றனர். சத்யுகத்திலிருந்து கலியுகம் கண்டிப்பாக வர வேண்டும். அனைத்து மதங்களும் சத்தோ ரஜோ தமோவில் வந்தே தீர வேண்டும், வளர்ச்சியை அடைய வேண்டும். நீங்களும் மரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? மரத்தில் பாருங்கள், கடைசியில் பிரம்மா நின்றிருக்கிறார். மரத்தின் உச்சியில் பிரம்மாதான் 84 பிறவிகள் எடுத்து சென்று கடைசியில் நின்றிருக்கிறார். நீங்களும் கூட கீழே பிராமணர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள், பிறகு கடைசியில் தூய்மையற்ற சூத்திரர்களாக ஆகியுள்ளீர்கள். பிறகு கீழே ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் சூத்திரர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இப்பொழுது மரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய மிக நல்ல அறிவுமிக்க விஷயங்கள் நிறைந்துள்ளன. இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தின் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நினைவு சின்னம் தான் நின்று கொண்டுள்ளது. இது உயிரோட்டமான தில்வாடா, அது ஜடம். சத்யுகத்தில் இது இருக்கவில்லை. இந்த நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தம்முடைய நினைவு சின்னத்தை பார்க்கிறீர்கள். நீங்கள் நடைமுறையில் உண்மையிலும் உண்மையான தில்வாடா கோவிலில் உயிரோட்டமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு சொர்க்கத்தில் வந்துவிட்டால் இந்த கோவில் போன்றவை எதுவும் இருக்காது. இந்த மம்மா பாபா மற்றும் குழந்தைகளாகிய நாம் அமர்ந்திருக்கின்றோம். அதே போல இருக்கும் உங்கள் கோவில் இது. பெயரே மதுபன் என வைக்கப்பட்டுள்ளது. உயிரோட்டமான தில்வாடா கோயிலாகும். பிறகு பக்தி மார்க்கம் தொடங்கும் போது இந்த கோவிலை கட்டுவார்கள். தந்தை உங்களை மிகவும் செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார். பிறகு நீங்களே அவருடைய கோவில்களை கட்டுகின்றீர்கள். சிவனின் கோவில்களை ஒருவர் மட்டும் கட்டுவதில்லை, அனைவருமே கட்டுகின்றனர். தத்தமது சக்திக்கு தகுந்தார் போல் நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பின்னர் துவாபரத்தில் பூஜாரிகள் ஆகிவிட்டோம் என நீங்கள் அறிவீர்கள். உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிய சிவபாபாவுக்கு பக்தியில் நீங்கள்தான் அவருடைய கோவிலை கட்டுவீர்கள். இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள்தான் அறிகிறீர்கள். எனவே இப்பொழுது முயற்சி செய்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டும். சத்யுகத்தில் மகாராஜாக்கள் என சொல்லப்படுகின்றனர். திரேதாவில் ராஜாக்கள் என அழைக்கப்படுகின்றனர். பிறகு உலகம் தூய்மையை இழக்கும் போது மகாராஜாக்களும் ராஜாக்களும் கூட தூய்மை அற்றவர்களாக ஆகின்றனர். அவர்கள் விகாரமற்ற மகாராஜாக்களின் கோவில்களை கட்டி பூஜை செய்கின்றனர். முதன் முதலாக சிவனின் கோவிலை கட்டுகின்றனர். பிறகு தேவதைகளின் கோவிலை கட்டுகின்றனர். தாமே கோவிலை கட்டி பூஜிக்கின்றனர். 84 பிறவிகளை அனுபவிக்கின்றனர் அல்லவா. அரை கல்பத்திற்கு நீங்கள் பூஜைக்குரியவர்களாகவும் பிறகு அரை கல்பம் பூஜாரிகளாகவும் ஆகிறீர்கள். பகவானை குறித்து மனிதர்கள் அவரே பூஜைக்குரியவராகவும் அவரே பூஜாரியாகவும் ஆவதாக கூறுகின்றனர். அனைத்தும் அவரே கொடுக்கின்றார், அவரே எடுத்துக் கொள்கிறார். நல்லது, அவர்தான் கொடுத்தார் பின்னர் எடுத்துக்கொண்டார் என்றால் பிறகு ஏன் கவலை ஏற்படுகிறது? நீங்களோ டிரஸ்டி ஆகிவிட்டீர்கள், பிறகு அழ வேண்டிய அவசியம் என்ன? தந்தை அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் வரிசை கிரமமாக ஆத்மாபிமானி ஆகிறீர்கள். சிலரோ தந்தையை நினைவு செய்வதே இல்லை, ஆத்ம உணர்வுள்ளவர்களாக ஆவதே இல்லை. நீங்கள் ஆத்மாக்கள், பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கிறார். எனவே இங்கே எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது? ஆத்மாவில்தான் சம்ஸ்காரங்கள் உள்ளன. ஆத்மாதான் வக்கீல் முதலானவர்களாக ஆகிறது. ஆத்மா நீதிபதியாகிறது. நாளை என்ன ஆகப் போகிறீர்கள்? ஆத்மா தந்தையை நல்ல விதமாக நினைவு செய்து கொண்டே இருந்தது என்றால் பிறகு அமரலோகத்தில் சென்று பிறவி எடுப்பீர்கள். பிறகு மரலோகத்தில் அடுத்த பிறவி எடுக்க மாட்டீர்கள். ஒருவேளை ஏதாவது கணக்கு வழக்கு மீதம் இருந்தது என்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். கர்மத்தின் விளைவை அனுபவித்து முடிக்க வேண்டும். பிறகு உயர்ந்த பதவி கிடைக்காது. இந்த கர்மங்களின் ஆழமான விளைவுகள் குறித்து தந்தை தான் அமர்ந்து புரிய வைக்கிறார். சத்தியுகம் சத்துவப்பிரதானமானது என்பதை கூட குழந்தைகள் அறிவார்கள். அனைத்து பொருட்களுமே அங்கே சத்துவப்பிரதானமாக இருக்கும். கிருஷ்ணர் பசுக்களை வளர்த்து கொண்டிருந்தார் என சொல்கின்றனர். ராஜாக்கள் பசுக்களை மேய்ப்பார்களா என்ன? இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது. சத்தியுகத்தில் பசுக்கள் கூட மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். அவைகளுக்கு காமதேனு என்று சொல்லப்படுகிறது. ஜெகதாம்பா சரஸ்வதியும் கூட காமதேனு ஆவார். 21 பிறவிகளுக்கு அனைவரின் மன விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். நீங்களும் கூட காமதேனு ஆவீர்கள். அந்த பெயரையே பிறகு அதிகமாக பால் கொடுக்கும் பசுக்களுக்கு வைத்துவிட்டனர். ராஜாக்களின் வீடுகளில் மிகவும் முதல் தரமான பசுக்கள் இருக்கும். இங்கேயே ராஜாக்களிடம் நல்ல நல்ல பசுக்கள் இருக்கும் போது சொர்க்கத்தில் எவ்வளவு அழகாக இருக்கும்! அங்கே துர்நாற்றம் எதுவும் முற்றிலும் இருக்காது. நான் வந்திருக்கின்றேன், உங்களை நறுமணம் வீசும் மலர்களாக்கி உடன் அழைத்துச் செல்வேன் என இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். பதித்த பாவனா வாருங்கள் என்றுதான் என்னை அழைக்கிறார்கள். தூய்மை இல்லாத உலகில் தூய்மையற்ற உடலில் வாருங்கள். இவர் தூய்மையை இழந்தவர், அவர் தூய்மையான ஃபரிஸ்தா. ஒப்பிட்டு காட்டுகிறார், நீங்களும் கூட தூய்மையற்றவரிலிருந்து இப்படி தூய்மையான ஃபரிஸ்தாக்களாக ஆவீர்கள். சத்யுகத்தின் தேவதைகளின் மூர்த்திகள் என சொல்கிறோம், ஃபரிஸ்தாக்கள் சூட்சமவதனவாசிகள் ஆவர். தந்தை எவ்வளவு சகஜமான படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே வரும்பொழுது வெளியில் உள்ள எந்த ஒரு நண்பர்கள், உறவினர்கள், வீடு, வாசல், வேலை, தொழில் போன்ற எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. தந்தையின் முன்பாக வந்திருக்கிறீர்கள் அல்லவா, இங்கே வந்ததே நினைவின் மூலம் வருமானத்தை சேமிப்பதற்காக எனும்பொழுது அதிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக பழைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் யோக பலத்தின் மூலம் முடிக்க வேண்டும். டிரஸ்டிகளாகி அனைத்தையும் பராமரிக்க வேண்டும். எந்த விஷயத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். இரண்டாவது, இது வருமானத்தை சேமிக்கக்கூடிய நேரமாகும். இதில் வீடு, வாசல், வேலை, தொழில் போன்ற எந்த நினைவும் வரக்கூடாது. ஃபரிஸ்தா ஆகுவதற்காக ஒரு தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம் நினைவின் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் மூலமாக வாயு மண்டலத்தை அமைக்கக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆவீர்களாக. சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களின் நெற்றியில் வெற்றியின் திலகம் இடப்பட்டே இருக்கிறதுதான். ஆனால் எந்த இடத்தில் சேவை செய்ய வேண்டியிருக்கிறதோ அந்த இடத்தில் முன்கூட்டியே சர்ச் லைட்டின் வெளிச்சத்தை பரப்ப வேண்டும். நினைவின் சர்ச் லைட் மூலமாக எப்பேற்பட்ட வாயு மண்டலம் அமைந்துவிடும் என்றால் அநேக ஆத்மாக்கள் சுலபமாக நெருக்கத்தில் வந்து விடுவார்கள். பிறகு குறைந்த நேரத்தில் வெற்றி 1000 மடங்கு ஏற்பட்டுவிடும். இதற்காக நான் வெற்றி ரத்தினமாவேன் என்ற திடமான எண்ணங்கள் வையுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடங்கியிருக்கும். ஸ்லோகன், எந்த சேவை தன்னை அல்லது மற்றவர்களின் அமைதியை இழக்க செய்கிறதோ அது உண்மையில் சேவை அல்ல, சுமையாகும். அவ்யக்த செய்கை, ஜுவாலா சொரூப நிலையில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஜுவாலை ரூபம் ஆக வேண்டும் என்றால் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்ற இதே ஈடுபாடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். செல்ல வேண்டும் என்றால் விடுபட்ட நிலை, தனது நிராகாரி வீடு செல்ல வேண்டும் என்னும் பொழுது அப்படியே நமது வேஷத்தை அமைக்க வேண்டும். எனவே செல்ல வேண்டும், மேலும் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் என்ற இந்த நினைவு மூலமாக இயல்பாகவே அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் அனைத்து இயற்கையின் கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக, அதாவது சாட்சி ஆகிவிடுவீர்கள். சாட்சி ஆவதினால் எளிதாகவே தந்தைக்கு துணைவராக மற்றும் தந்தைக்கு சமமானவராக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.